டிரான்ஸ்வர் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே, சேதம் வராதே என் மனமே.
டிரான்ஸ்வர் ரேடியோவின் இந்த நிகழ்ச்சிகளை கருத்தோடு அனுதினமும் கேட்டு வருகிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பதற்காகவும், உங்கள் தியாகமான ஈகையின் மூலமாக இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கி வருவதற்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த நாட்களிலே நாம் சங்கீத புத்தகத்தை கற்று வருகிறோம். இன்று 121 சங்கீதம் முதல் 126 சங்கீதம் வரைக்கும் சிந்திக்கப் போகிறோம். ஏற்ற பாடல்களின் வரிசையிலே இரண்டாவது பாடல் இந்த 121 சங்கீதம். வருடத்திற்கு 3 முறை பண்டிகைக்காக எருசலேமிற்கு வரும் யூதர்கள் ஒன்று கூடி எருசலேமை நோக்கி நடக்கும்பொழுது பாடப்பட்ட பாடல் தொகுப்பு தான் 120 சங்கீதம் முதல் 134 சங்கீதம் வரை உள்ள சங்கீதங்கள். பிரயாணமாய் போகிறவர்கள் எப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருந்தார்கள், எப்படிப்பட்ட இடத்தை விட்டு எருசலேமை நோக்கி புறப்பட்டார்கள் என்பதை 120 சங்கீதத்திலே படித்தோம். இப்பொழுது சற்று தூரத்திலே எருசலேமின் மலைகளை காணக்கூடியவர்களாயிருக்கிறார்கள். சங்கீதம் 121:1, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த வசனம், நான் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் இந்த பர்வதங்களிலிருந்தா எனக்கு ஒத்தாசை வரும் என்ற கேள்வியோடு இருந்திருக்க வேண்டும். இரண்டாவது வசனத்திலே அதற்கான விடை கொடுக்கப்படுகிறது. 121 சங்கீதம் 2 வசனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த பர்வதங்களிலிருந்து அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பிரயாணப்பட்டு வருகிறவர்கள் எருசலேமிற்கு அருகிலே வரும்பொழுது அவர்கள் வடக்கே இருந்து வருகிறார்களோ, தெற்கே இருந்து வருகிறார்களோ, மேற்கே இருந்து வருகிறார்களோ, அல்லது கிழக்கிலிருந்து வருகிறார்களோ என்பதிலே எந்த வித்தியாசம் இல்லை. மலைப்பாங்கான பிரதேசங்களை அவர்கள் கடந்து செல்ல வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். எந்த திசையிலிருந்து எருசலேமை நோக்கி சென்றாலும் அது முழுவதும் மலைப்பாங்கான பிரதேசமாக இருக்கிறது. யூதாவின் மலைகளை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையிலே இந்த பிரயாணிகள் வரும்பொழுது மலைகளின் உச்சியிலே அங்காங்கே யூதரல்லாத மக்களின் வழிபாட்டு ஸ்தலங்களை பார்க்கிறார்கள். அங்கேதான் அவர்கள் தங்கள் பலிபீடங்களை கட்டி வைத்திருந்தார்கள். எனவேதான் எனக்கு ஒத்தாசை வரும் என்று நான் பர்வதங்களை பார்க்கவில்லை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும் என்கிறார்கள். எரேமியா 3:23 வசனம், குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. எருசலேமிற்கு அருகிலே வரும் இந்த யூதர்கள் இவ்வாறுதான் பாடுகிறார்கள். 121 சங்கீதம் 3:4 வசனங்கள், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இதன் பொருள் என்ன? தேவன் உங்கள் காலை தள்ளாட ஒட்டார், அவர் உங்கள் காலை தள்ளாட விடுகிறதில்லை. வயது முதிர்ந்தவர்கள் சிலர் தள்ளாடலாம், வயது அதிகமாக அதிகமாக முன்பு போல நிற்க முடியவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள துவங்குகிறோம். வசனங்கள் 6-8 வரை பாருங்கள், பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். எருசலேமை நோக்கி பிரயாணப்பட்டு வருகிற இந்த யூதர்கள் தங்கள் பலனுக்காக மலைகளையும் குன்றுகளையும் எதிர்பார்த்து வரவில்லை, கர்த்தரிடத்திலிருந்து உதவியை எதிர்பார்க்கிறார்கள். கர்த்தரே நம்மை காக்கிறவர். 7-8 வசனங்களிலே கர்த்தர் காப்பார், கர்த்தர் காப்பார் என்று 3 முறை நாம் வாசிக்கிறோம். இது காக்கும் அவருடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் உங்களை காக்கிறவர் பிரியமானவர்களே. அப்போஸ்தலன் பேதுரு சொல்லும்பொழுது 1 பேதுரு 5 வசனத்திலே, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். பழங்களையும் காய்கறிகளையும் காப்பதற்கு 2 வழிமுறைகள் இருக்கின்றன. சர்க்கரையிலோ வினிகரிலோ பாதுகாக்க முடியும். அநேக கிறிஸ்தவர்கள் இந்த 2 வகைகளிலேயும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். சர்க்கரையிலே பாதுகாக்கப்பட்டவர்கள் மிகவும் இனிமையானவர்களாக இருக்கிறார்கள். மற்ற வகையிலே பாதுகாக்கப்பட்டவர்களும் தங்கள் குணநலனை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். இங்கே பிரயாணிகள் எருசலேமை நோக்கி பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரயாணி மலைகளின் வழியாக கடந்து வந்து பல இடங்களிலே தங்கி தொடர்ந்து எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இருக்கிற பல தங்கும் விடுதிகள் அன்று இல்லை. ஆங்காங்கே குழுவாகத்தான் தங்குவார்கள். அந்த இரவு வேளைகளிலெல்லாம் கர்த்தரே அவர்களை காக்க வேண்டும் என்று அவருடைய பாதுகாவலையே அவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சங்கீதக்காரன் மிக உறுதியோடு சொல்கிறார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், நான் எந்த வகையிலும் தள்ளாடப் போகிறதில்லை. இந்த வசனத்திற்கு இணையான மற்றும் சில வசனங்கள் உண்டு. நீதிமொழிகள் 3:26 கவனியுங்கள், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் விழுந்து போக கர்த்தர் அனுமதிக்கிறதில்லை. சங்கீதம் 37:24, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அன்னாள் எவ்வளவு நிச்சயத்தோடு சொல்கிறாள் பாருங்கள், 1 சாமுவேல் 2:9, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். மேலும் யூதா 24:25 வாசிக்கிறேன், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். ஆம், கர்த்தர் நம்மை காக்க வல்லவர். அன்று அவர் இஸ்ரவேலை காத்தவர், இன்றும் இஸ்ரவேலை காக்கிறவர், நம்மையும் அவர் காக்கிறவர். நன்றா கவனித்தீர்களா? பகலிலும் இரவிலும் அவர் நம்மை காக்கிறவர். அவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் ஒரு வித்தியாசமான தேசத்திலே இரவிலே தூங்கிக் கொண்டிருந்தாலும் தேவன் தூங்காமல் விழித்து பாதுகாக்கிறார். பகலிலே வெயிலோ இரவிலே நிழலோ சேதப்படுத்துவதில்லை. சில காலகட்டங்களிலே சூரியனின் வெப்பம் அதிகமாயிருந்தாலும் அவர்கள் பிரயாணத்தை நிறுத்தவில்லை. அவர்கள் பிரயாணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட வெயிலின் மத்தியிலேயும் ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பேன் என்கிறார். இன்றைக்கும் எத்தனையோ ஜனங்கள், நம்முடைய நேயர்களிலே அநேகர் பகலிலே வெயிலிலே நாள் முழுவதும் நின்று பணி செய்கிறார்கள். கர்த்தரே அவர்களையும் காத்துக் கொள்கிறார். இரவிலே நிலவு சேதப்படுத்துவதில்லை என்று சொல்வதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூனாட்டிக் என்று சொல்லப்படுகிற வார்த்தை சந்திரனுக்காக லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. இந்த லத்தீன் வார்த்தை லூனா என்பது. பொதுவாக நம்பப்படுகிற நம்பிக்கை என்னவென்றால், சந்திரனின் ஒளி மனிதனுடைய மனதை பாதிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கர்த்தர் உங்களை காக்க வல்லவர். பிரியமானவர்களே, பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் அவர் இது முதற் கொண்டு எண்டெண்டைக்கும் காக்க வல்லவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது, எங்கே புறப்பட்டு போனாலும் எங்கிருந்து புறப்பட்டு வந்தாலும் நம்மை அவரின் பாதுகாவலின் செட்டையின் கீழே ஒப்புக் கொடுத்து கடந்து செல்ல கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். அவர் நம்மை பத்திரமாக காத்துக்கொண்டு வரும்பொழுது நேரமெடுத்து அவருக்கு நன்றி செலுத்த அறிவுள்ளவர்களாயிருக்க வேண்டும். இப்பொழுது 122 சங்கீதத்தை பார்ப்போம். இப்பொழுது எருசலேமிற்கு மிக சமீபத்திலே அந்த பிரயாணி வந்துவிடுகிறார். ஏற்ற பாடலிலே அல்லது ஆரோகண கீதத்திலே 3வது பாடல் இது. ஒரு காலத்திலே தனக்கு சாதகமாயிராத ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர், அவரை குறித்து குறைவாக பேசிய ஒரு சூழலிலே இருந்தவர், பொய் சொல்லிக் கொண்டு இருந்தவர்கள் மத்தியிலே இருந்தவர், அதை விட்டு குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு எருசலேமை நோக்கி பிரயாணப்படுகிறார். எதற்கு? யூதர்களின் ஒரு பண்டிகையை கொண்டாடுவதற்காக. 121 சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, யூதாவின் மலைப்பிரதேசத்தை காணக்கூடியவர்களாக வந்து கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து அப்படி பிரயாணப்பட்டு வரும்பொழுது இவ்வளவு அருமையான எருசலேம் பட்டணத்தை மிக அருகிலேயே காணக்கூடியவர்களாய் வந்துவிட்டார்கள். 122 சங்கீதம் 4 வசனங்களை பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவனைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். எருசலேமை நோக்கி பிரயாணப்படுகிறவர்கள் பிரயாணத்தின் களைப்பினாலே எருசலேமின் வாசலிலே வந்து நிற்கிறார்கள். தேவாலயத்தை ஏறிட்டு பார்க்கிறார்கள். பிரகாசமான சூரிய ஒளியிலே அது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் உதடுகளிலிருந்து உற்சாகமான பாடல் குரல் வருகிறது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். இந்த சங்கீதமும் ஒரு உன்னதமான தீர்க்க தரிசனம். 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே எல்லா கோத்திரங்களும் எருசலேமிற்கு வந்து தேவனை தொழுது கொள்ள ஒன்று கூடும் அனுபவத்தை குறித்து இது பேசுகிறது. அவர்கள் தங்கள் நகரத்தை விட்டு நீண்ட காலமாக வெளியே இருக்கிறார்கள். இந்நாட்களிலே முழுமையான இடம் அவர்களுக்கு அங்கே இல்லை. மற்றொரு கட்டிடம் அங்கே இருப்பதனாலே தங்கள் ஆலயத்தை இப்பொழுது அங்கே கட்ட முடியாதவர்களாயிருக்கிறார்கள். யூதரல்லாத மற்ற மக்கள் முக்கியமான பல இடங்களை வைத்திருக்கிறார்கள். ஓசியா 3:4-5 என்ன வாசிக்கிறோம்? கவனிங்கள், வாசிக்கிறேன். ஓசியா 3:4-5. இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே எருசலேம் தலைமை இடமாயிருக்கப் போகிறது. இந்த சங்கீதம் எத்தனை உன்னதமான ஒரு காட்சியை நமக்கு கொடுக்கிறது இல்லையா? சரி, 123 சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். 123-125 சங்கீதம் வரைக்கும் ஒரே கருத்துடையதாய் வருகிறது. பிரயாணப்பட்டு வந்தவர்கள் தேவாலயத்தை பார்க்கிறார்கள், சியோன் மலையை பார்க்கிறார்கள், இறுதியாக எருசலேமின் பாதுகாவலுக்குள்ளே நிற்கிறார்கள். 123 சங்கீதம் நம்பிக்கையின் கண் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இங்கே தேவாலயத்தை குறித்து பார்க்கிறோம். நம்பிக்கையோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். தேவாலயம் தேவனை சென்றடையும் மார்க்கமாயிருக்கிறது. சங்கீதம் 123:1, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இங்கே சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்கிறார், தேவன் அந்த எருசலேம் தேவாலயத்திலே மட்டும் இருப்பவர் அல்ல, அவரை எருசலேமிற்குள்ளே பூட்டி வைக்க முடியாது. இஸ்ரவேலை குறித்து குறை கூறுகிறவர்கள் யெகோவா எருசலேமின் தெய்வம் என்று சொல்கிறார்கள். இங்கே சங்கீதக்காரன் மிக தெளிவாக அவர் எருசலேமிலே இருப்பவர் அல்ல, அவர் பரலோகத்தின் தேவன் என்பதை தெளிவுபடுத்துகிறார். பிரயாணப்பட்டு வந்த யூதர்கள் தேவாலயத்தை பார்க்கிறார்கள், ஆனால் அவர்கள் கண்களை பரலோகத்தை நோக்கி திருப்புகிறார்கள். தேவன் அங்கே இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார்கள். தேவாலயம் தேவனை கிட்டிச் சேர்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம் மாத்திரமே என்பதை அறிந்தவர்களாக இருந்தார்கள். சங்கீதம் 123:2, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கியிருக்கிறது. நீங்கள் மற்றொருவருக்காக வேலை செய்யும் பொழுது கடிகாரத்தையும் பார்க்கிறீர்கள், முதலாளியையும் பார்க்கிறீர்கள். உங்கள் முதலாளி உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் வேலை செய்கிறவர்களாக காணப்பட விரும்புகிறீர்கள். ஆனால் நம்மில் எத்தனை பேர் தேவன் எப்பொழுதுமே நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கிறோம்? பிரியமானவர்களே, நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தாலும், யாருக்காக நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும், எப்பொழுதும் அவர் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 123:3, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே யூத ஜனங்கள் மிகவும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக, ஏளனம் செய்யப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் எருசலேமை நோக்கி வருகிறார்கள். தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறார்கள். தாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து தேவனுடைய இரக்கத்தை நாடுகிறார்கள். நாங்கள் நல்லவர்கள் என்று சொல்லிக்கொள்ள எருசலேமிற்கு வரவில்லை. ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் தூரம் போய்விட்டோம் என்று அறிக்கை செய்வதற்காகவே எருசலேமிற்கு வருகிறார்கள். சங்கீதம் 123:4, சுக ஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. இஸ்ரவேல் மக்களின் நம்பிக்கையின் கண் எருசலேம். பரலோகத்தில் வீற்றிருக்கும் ஒருவரை அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறார்கள். இன்று நம்மிலே எத்தனையோ பேர் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாயிருக்கிறோம். நம்முடைய தேவைகளின் சமயத்திலே முதலாவது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா, அல்லது நமக்கு அறிமுகமானவர்களை நோக்கி பார்க்கிறோமா? நமக்கு உதவி செய்வார்கள் என்று எண்ணுகிறவர்களை நோக்கி பார்க்கிறோமா? எல்லா சூழ்நிலைகளிலேயும் பரலோகத்தின் தேவனையே நோக்கி பார்க்கிறவர்களாக வாழ்வதே சிறந்தது. 124 சங்கீதம் ஒரு சரித்திர சங்கீதம். 123 சங்கீதம் ஒரு நம்பிக்கையின் கண் என்று சொன்னேன், அது எதிர்காலத்தை நோக்கி பார்க்கிறது. 124 சங்கீதம் கடந்த காலத்தை நோக்கி பார்க்கும் ஒரு சங்கீதம். கடந்த காலத்திலே எப்படி தேவன் தங்கள் சரித்திரத்திலே இரக்கமுள்ளவராய் இருந்தார் என்பதை நோக்கி பார்க்கிறார்கள். வாசிக்கிறேன் சங்கீதம் 124:3. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழுமின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். இஸ்ரவேலர் தங்கள் சரித்திரத்தை பின்னாலே திரும்பி பார்க்கும்பொழுது தேவன் அவர்கள் இருதயங்களிலே செயல்பட்டு தேவனை தொழுது கொள்வதற்காக அவர்கள் எருசலேமிற்கு வருவதற்கு வழிவகுக்கிறார். இதற்காக அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள். சங்கீதம் 124:4, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி. இது எந்த தண்ணீர்கள்? செங்கடலின் தண்ணீரை குறித்தும் யோர்தானின் தண்ணீரை குறித்தும் எண்ணி பார்க்கிறார்கள். இப்படி தண்ணீரின் மத்தியிலான அனுபவங்களை பல நேரம் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வாக்கு என்ன? தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். அருமையான சகோதரனே சகோதரியே, இன்று நீங்கள் ஆழமான தண்ணீரை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 124:6, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே தங்களுக்கு உதவி செய்கிறார் என்பதை குறித்து திட்டவட்டமாக அறிந்தவர்களாயிருந்தார்கள். சங்கீதம் 124:8, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிருஷ்டிப்பின் தேவனை தொழுது கொள்கிறார்கள். இது மிக அற்புதமான ஒரு சங்கீதம். எருசலேமிற்கு பிரயாணப்பட்டு வந்த யூதர்கள் சியோன் மலையை ஏறிட்டு பார்க்கிறார்கள். எதிர்காலத்தை குறித்து உற்சாகம் அடைகிறார்கள். இதைத்தான் 125 சங்கீதத்தில் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் இன்றைக்கும் நமக்கும் உற்சாகம் தரும் ஒரு சங்கீதமாயிருக்கிறது. பிலிப்பியர் 1:5 பார்ப்போம் என்றால், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஆம் பிரியமானவர்களே, உங்களை ரட்சிப்பின் நிச்சயத்திற்குள்ளே கொண்டு வந்த அவர், உங்களை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய உதவி செய்கிற அவர், நித்தியம் வரைக்கும் நிச்சயமாய் உங்களை காத்துக் கொள்வார். இது நம்பிக்கையோடு பாடும் ஒரு சங்கீதமாயிருக்கிறது. சங்கீதம் 125:1, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பல்வேறு இடங்களிலிருந்து இந்த யூத ஜனங்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். தூரத்திலே வரும்பொழுது யூதேயாவின் மலைப்பகுதிகளை பார்த்தார்கள். இன்னும் சற்று அருகிலே வந்தபொழுது எருசலேமில் இருந்த மலைகளை கவனித்தார்கள். இப்பொழுது சியோன் மலையை பார்க்கிறார்கள். எருசலேமை மிக தெளிவாய் பார்க்கக்கூடியவர்களாய் நிற்கிறார்கள். சங்கீதம் 125:2, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். மிக அருமையான நம்பிக்கையின் சங்கீதம் இது. யார் யார் கர்த்தரை நம்பியிருக்கிறார்களோ அவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் என்றென்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். சங்கீதம் 126 பார்ப்போம். பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பின்னர் மகிழ்ச்சியோடு பாடும் ஒரு பாடல் இது. சங்கீதம் 126:1, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். எருசலேமிற்கு தாங்கள் திரும்பி வருகிறோம் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்கும்பொழுது அந்த சூழ்நிலையை அவர்களாலேயே நம்ப முடியவில்லை. சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்கிறார்கள். சங்கீதம் 126:2, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் உலகத்திற்கு ஒரு சாட்சி பகர விரும்புகிறார்கள். சங்கீதம் 126:3, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். பாபிலோனின் சிறைப்பிடிப்பிலிருந்து எருசலேமிற்கு திரும்ப வந்த மக்கள் தங்கள் உள்ளத்தில் உணர்ந்தவைகளையே இந்த பாடல் வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்பொழுது மேசியா தங்கள் தேசத்தை ஒருங்கிணைப்பதை குறித்து எதிர்நோக்கி அவர்கள் பாடும் ஒரு சங்கீதமாகவும் இருக்கிறது. சங்கீதம் 126:4-6 வாசிக்கிறேன். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்பி வருவான். இந்த தீர்க்க தரிசன சங்கீதம் மிக அழகாய் நிறைவடைகிறது. இயேசு கிறிஸ்து முதல் முறை வந்து தாழ்மையின் கோலம் எடுத்து கண்ணீரோடு விதைத்த விதையை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த ரங்கத்திலே அவர் சிந்திய கண்ணீரை பிதாவாகிய தேவன் ஒருவரே அறிந்திருக்கிறார். இது நமக்கும் மிக பொருத்தமான ஒரு வசனமாயிருக்கிறது. இந்த காலங்களிலே நாமும் கண்ணீரோடும் ஜபத்தோடும் கர்த்தருடைய வார்த்தைகளை விதைப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். இன்று நாம் கற்றுக்கொண்ட சங்கீதங்கள் நமக்கு கற்றுத்தரும் சத்தியம் என்ன? எந்த ஒரு தேவாலயத்திலும் எந்த ஒரு ஊரிலும் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் நம்முடைய கண்களை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி திருப்போம். அவரிடத்திலிருந்தே நமக்கு ஒத்தாசை வரும். அவர் நம்மை பகலிலே காக்கிறவர், இரவிலே காக்கிறவர், பிரயாணத்திலே காக்கிறவர், எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய ஆத்மாவை காக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை அறிந்திருப்பதற்காக நாம் அவரை துதிப்போமா? எந்த கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் கடந்து சென்றாலும் பரலோகத்தின் தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக அவரிடத்திலேயே நமக்கு தேவையான இரக்கத்திற்காக நாம் காத்திருக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். நாம் படும் வேதனைகளையும் நிந்தனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறபடியால் அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் நம்மை தொட முடியாது. கர்த்தர் நம்மை எல்லா நேரங்களிலேயும் காத்துக் கொள்கிறபடியால் அவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் எத்தனையோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாயிருக்கிறோமா? அதை குறித்து மகிழ்ந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? இந்த காலங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கண்ணீரோடு விதைப்போம். அதன் மூலமாய் அநேக ஆத்மாக்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆரோகண கீதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் பரலோகத்தின் தேவனாகிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாகிய உம்மை நோக்கியே நாங்கள் பார்க்கவும், உம்முடைய பாதுகாவலையும் உம்முடைய வழிநடத்துதலையும் பெற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்யும். நீர் செய்த நன்மைகளை, நீர் செய்த பெரிய காரியங்களை நாங்கள் அடக்கி வைக்காமல் அனைவருக்கும் அறிவிக்க எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய வார்த்தைகளை விதைக்க வேண்டிய நாட்களிலே கருத்தோடும் ஜெபத்தோடும் அதை விதைக்க நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 15:20. எரேமியா 15:20.